இன்றைக்கு நம்முடைய ஆவிக்கிரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஊழிய அழைப்புகள். வேதத்தில் எத்தனை வகையான ஊழிய அழைப்புகள் என்கிறதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். பொதுவாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஊழியர் அழைப்புனா அப்போஸ்தலர், அப்புறம் தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், அப்புறம் மேய்ப்பர், போதகர். அந்த அஞ்சு விதமான ஊழிய அழைப்பு தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் கூட வேதத்தில் ஊழிய அழைப்புகள் இருக்கிறது. இது எல்லாமே சீஷர்கள் செய்த ஊழிய அழைப்புகள். இந்த ஊழிய அழைப்பு எதுவுமே கிறிஸ்து நிறைவேற்றவில்லை. அப்போ ஊழிய அழைப்புகள் சீஷர்கள் நிறைவேற்றினார்கள். அதை வந்து ஊழிய அழைப்புகளை நாம் வேதத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்துவின் சரீர அவயவங்களாக நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4:13-16 வரை வாசிப்போம். எபேசியர் 4:13-16 வரை.
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய ஸ்தூபம் வஞ்சிக்கிறது பேசுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்சினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலைவனாகி கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் நாம்
ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினால் தமக்கு பத்திருத்தி உண்டாக்கிறது. ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
போதும். அப்ப இந்த அஞ்சு ஊழிய அழைப்புமே எல்லாமே கிறிஸ்துவின் சரீர அவயவங்கள். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவின் சரீர அவயவங்கள் அஞ்சாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் என்ன ஊழிய அழைப்பு இருக்குதுன்னா ஒரே ஒரு ஊழிய அழைப்பு மட்டும்தான் இருக்குது. என்ன ஊழியர் அழைப்புனா போதகர். மற்ற ஊழிய அழைப்பெல்லாம் மறந்துட்டாங்க. கொஞ்சம் காசு இருந்தால் என்ன சொல்கிறாங்க அவங்க? இல்லை இல்லை, ஊழிய அழைப்பு என்னவாக இருக்குது? கொஞ்சம் காசு இருக்குது, போதகராக இருக்கார். அவர் என்ன சொல்லிக்குவார்னா தன்னையா அப்போஸ்தலன் சொல்லிக்குவார். பணம் இருந்தா, பணம் இல்லாமல் இருந்ததுன்னா போதகர். இன்னும் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பிஷப்ன்றவார். இப்படி ஊழிய அழைப்புகள் எல்லாமே தங்களுக்கு தாங்களே ஊழிய அழைப்புகளை தீர்மானித்து கொள்கிறாங்க. ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது தேவன் அவைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். இப்படியாக தேவன் தமது சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுக்கிறார். அது கிறிஸ்துவை தலையாக பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஊழிய அழைப்பு எல்லாமே தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய தலைக்கு என்ன ஊழிய அழைப்பு இருக்கும்? ஏதாவது ஒரு அழைப்பு இருக்குமா இல்லையா? சரீர அவயவங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குதுன்னா தலைக்கு ஏதாவது ஊழிய அழைப்பு இருக்கணும்ல? இல்லையா, மேய்ப்பர் தான் சரீர அவயவங்களாக போச்ச. யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இருக்குது, கண்டிப்பாக தலைக்கு
இருக்குது.
இங்கே இல்லை, அது வேதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. வேதத்தில் பல இடங்களில் அது குறிப்பிடப்பட்டிருக்குது. சரீர அவயவத்துக்கு ஊழிய அழைப்பு இருந்ததுன்னா தலைக்கு வந்து ஊழிய அழைப்பு இருக்குமா இருக்காதா? இல்லை இல்லை, ஊழிய அழைப்பு அதெல்லாம் கிடையாது, ஊழி அழைப்பாவே இருக்கணும். சகரியா 11:7-11 வரை வாசிப்போம். உங்களை நான்
மேய்ப்பேன் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்றார், ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவுள் என்று நான் சொல்லி அனுகிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். அந்நாளில் அது அற்று போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவர்கள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டனர்.
போதும் போதும். கிறிஸ்துவின் தலைக்கு என்ன ஊழிய அழைப்பு இருக்குது? இப்போ வாசித்தேன், அதில் யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கிறிஸ்துவின் தலைக்கு ஒரு ஊழிய அழைப்பு
இருக்குது.
என்ன அனுகிரகம்? கிறிஸ்துவின் தலைக்கு என்ன ஊழிய அழைப்பு இருக்குதுன்னா, ரெண்டு விதமான ஊழிய அழைப்பு இருக்குது. நான் இரண்டு கோள்களை எடுத்து, இரண்டு கோள்கள், இரண்டு ஊழிய அழைப்பு. ஒன்றுக்கு அனுக்கிரகம், இன்னொன்றுக்கு நிக்கிரகம் என்கிற பெயரிட்டு மந்தையை மேய்த்து. கிறிஸ்துவின் தலை என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு விதமான ஊழிய அழைப்பை நிறைவேற்றுது. ரெண்டு கோள்கள், கோள்கள்னா ஆடு மேய்க்கிறதுக்கு உண்டான கோள். இப்போ அந்த மாதிரி கிறிஸ்துவ என்ன பண்ணுறாருன்னு ரெண்டு விதமான கோளை வச்சு ஆடு மேய்த்தார். இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது ரெண்டு விதமான ஊழிய அழைப்பை நிறைவேற்றினார். ஒன்றுக்கு வந்து அனுக்கிரகம், அனுகிரகத்தை கீழ்ப்படியிலையா, அடுத்தது நிக்கிரகம். ஒன்று அன்பினால கீழ்ப்படி, இல்லாட்டினா அடியினால கீழ்ப்படி. அடியினால, அப்போ அன்பினால வந்து ஊழியத்தை நிறைவேற்றும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆனால் வருகிற சந்ததிகள் அந்த ஊழிய அழைப்பை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தவறாக பயன்படுத்திட்டாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய ஊழிய அழைப்பு என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி இந்த அஞ்சு விதமான ஊழிய அழைப்பில் ஒரு ஊழிய அழைப்பு தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய ஒரு ஊழிய அழைப்பு அனுகிரகம் அப்படிங்கிறதுல, அனுகிரகம் ஊழிய அழைப்பு எப்போ வருது? யோவான் 1:12-13. அனுகிரகத்தினுடைய ஊழிய அழைப்பு. அப்புறம் ஏசாயா 61:1-3, ஏசாயா 61:1-3. போதும். அங்க பாத்தீங்கன்னா அனுகிரகின் வருஷம், அனுகிரகத்தின் வருஷம். அங்க பலவிதமான ஊழிய அழைப்பு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அனுகிரகத்தினுடைய ஊழிய அழைப்பும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து கிருபையாக இரக்கமாய் அன்பு கூர்ந்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய வியாதிகளை சுகமாக்கி இப்படி 3.5 வருஷம் வந்து அனுகிரகமான ஊழிய அழைப்பை நிறைவேற்றினார். ஆனால் பரிசேயர் சதுசேயரை பார்த்தா எப்படி ஊழிய செய்வார்? ஏழை ஜனங்களை பார்த்தா அனுகிரகம், திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அப்போ வியாதியத்தில் கண்டால் மனதுருகி அந்த குஷ்ரோகியை தொட்டார், அவன் குருடனுடைய கண்களை சுகமாக்கினார். ஆனால் பரிசேயர் சத்சேயர் வேத பாரகர் இவங்களை கண்டாச்சுன்னா என்ன
பண்ணுறாரு?
அவருக்கு இரக்கமே வரமாட்டேங்குது. என்ன பண்ணுது? கோபம் வருது. ஆமாம், பரிசேயரே சத்சேயரே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, பல்லவ ராஜ்யத்தை நீ பூட்டி போடுகிற போகிறவனை வர்றதில்லை, சோதாம் குமாரக்கு வந்த நியாய தீர்ப்பு கூட உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அவங்கள அடி அடி நடிக்கிறாரு. கிறிஸ்துவனுடைய கிருபை இரக்கம் சமாதானத்தை மட்டும் அப்படியே தேடி தேடி போயிட்டே இருக்கிறவனுக்கு அது மட்டும்தான் புரியும். ஆனால் கொஞ்சம் தள்ளி நின்று ஏன் பரிசேயர் சதுசேயரை பார்த்து இவர் இப்படி கோபப்படுறாரு, என்ன காரணம் அப்படின்னு வேதத்தை வாசிக்கும்போது கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திக்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்தவங்க அந்த கிருபை, இரக்கம், சமாதானம், அன்பு இப்படியே தான் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடியே தான் போயிட்டுருக்காங்களா ஒழிய, கொஞ்சம் கூட கண்ணை எடுத்து மேலே பார்க்குறதில்ல, கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறதில்ல. ஏன்னா இவங்களுடைய குறிக்கோளெல்லாம் என்னென்னா ஆசீர்வாதம், இவங்க குறிக்கோளெல்லாம் என்னென்னா சமாதானம், ரட்சிப்பு, கிருபை 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 கிருபைன்னு அப்படியே பாதாளத்தில் இறங்குறாங்க. அப்போ அனுகிரகத்தினுடைய ஊழிய அழைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த அனுகிரகத்தினுடைய ஊழிய அழைப்பை மூன்று மேய்ப்பர்கள் மேய்க்கிறாங்க. மூணு மேய்ப்பர்கள் இந்த அனுகிரகத்தினுடைய ஊழிய அழைப்பை வந்து செய்கிறதுக்கு மூன்று வகையான மேய்ப்பர்கள் வராங்க. சகரியா 11:8 இங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆத்மாவும் அவர்களை வெறுக்கிறது, அவருடைய ஆத்மாவும் தேவனை வெறுக்கிறது. அப்போ இந்த மூன்று வகையான மெய்ப்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பின்னால் வருது அந்த என்ன ஏதுன்ட்டு. அப்போ மெய்ப்பர்களுடைய ஆத்மாவும் தேவனை வெறுக்குது, தேவனுடைய ஆத்மாவும் அவர்களை வெறுக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இனி நான் உங்களை மெய்ப்பதில்லை, சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், மீதியானவையில்லை என்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவுது என்று சொல்லி அனுக்கிரகம் எண்ணப்பட்ட கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடு பண்ணியிருந்த என் உடன்படிக்கையை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். பாண்டவர் முறிக்கிறார், அந்த அனுகிரகத்தை இல்லாமாக்குறார். இல்லாமாக்குன்னு என்னாச்சு, சாகிறது சாகுது, நல்லா கொளுத்துதாக இருக்கிறது என்ன பண்ணுது, இன்னொன்று முட்டுது. அப்படின்னா கொளுத்துதுன்னா அறிவில் நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கிறவன் என்ன பண்ணுறான், அறிவு இல்லாதவனை கேள்வி கேட்குறான். இப்படி சபைகளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது. ஏன்னா சபையினுடைய அல்லது கிருபையினுடைய ஊழியம் வந்து இல்லாமல் போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே கைவிட்டுறார் சபையை. அதனால தான் இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் சபைகளை பிரிஞ்சு பிரிஞ்சு ஜனங்க போகிறாங்க. இந்த சபை சரியில்லை, அந்த காரியம் சரியில்லை, இந்த காரியம் சரியில்லைன்னு ஒவ்வொரு கேள்வியை கேட்டு கேட்டு ஜனங்க சபையிலிருந்து ஓடி 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 நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஜனங்கள் அலைகிறார்கள். அப்போது இந்த தேவனுடைய அந்த அனுக்கிரகங்கிற ஊழிய அழைப்பு வந்து ஆண்டவர் இல்லாமல் ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்காக காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையிலே எப்போவுமே எப்போவுமே படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அதான் சிறுமைப்பட்டவர்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ சிறுமைப்பட்டவர்கள்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு மனசு இருக்கிறவங்க, அவங்க வந்து தேவனுடைய கிருபையினுடைய காலம் முடிஞ்சு போச்சு, அல்லது கிருபையின் ஊழியத்தை தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிறத இந்த தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் உணர்ந்து கொள்கிறாங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தனை ஒருத்தனை வந்து குற்றம் சொல்கிறாங்க. சிலவங்க வந்து சபைகளில் மாறி மாறி ஓடிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையாக தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு இது கர்த்தருடைய வார்த்தை என்று அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த மூன்று வகையான மெய்ப்பர்கள் யாருங்கிறதே நாம் இப்போ பார்க்கலாம். சகரியா 11:3-6
நான் இனி தேசத்தின் குடிகள் மேல் இறக்க வையாமலும் மனுஷர் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்து நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்பிப்பது என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும், மேய்ப்பருடைய மகிமை அழிந்து போனபடியினால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. எப்படி கேட்கப்படுது இப்போ?
ஐயோ ஐயோ.
எப்படி? பலவிதமான ஊழியர் கூட்டத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், பல சபைகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஆமாம், மேய்ப்பருடைய மகிமை அழிந்து போனபடியினால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. சத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்குமா ஒழிய அந்த வார்த்தையில் பொருள் இருக்காது, சரக்கு இருக்காது. மைக் செட்டை போட்டு கத்துவான். ஆமாம், பொருள் இருக்காது. ஏன்னா அவனுக்கு வந்து தேவனுடைய மகிமை அவனுக்கு இருந்ததுன்னா அமைதியாக உட்காந்து நாலு வார்த்தைனா நாலு வார்த்தை பேசுனா ஜனங்க உட்காந்து அமைதியாக கேட்பாங்க. சரக்கு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? மைக் செட்டை போட்டுக்கிட்டு ஊர்க்கதை, உலகக்கதை, சொந்த கதை, சோகக்கதையை சொல்லி 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 காமன் நேரம் பேச வேண்டிய பிரசங்கத்தை ஒரு மணி நேரத்துக்கு மேலே பண்ணிடுவான். இல்லைன்னு ஒரு வார்த்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணக்கூடிய நேரத்தில் அவன் ஒரு மணி நேரம் பேசிடுவான். ஒரு வார்த்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணோம்னா வேதத்தில் இருக்கிற இன்னொரு வார்த்தையை வாசித்தோம்னா போதும், உடனே அதுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இணையான தேவனுடைய வாக்கியங்கள் தெரியாதவங்க அல்லது கர்த்தருடைய கிருபையை அறிந்து கொள்ளாதவர்கள் அலறுகிற சத்தம் தான் கேட்கும். அதில் பொருளே இருக்காது. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்போ இங்கே வந்து கொலையுங்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் நியாயத்தீர்ப்பு தான் நியமிக்கப்பட்டிருக்குது. அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிற சமயத்தில் அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றம் இல்லை என்று எண்ணுகிறார்கள். முதலாவது மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறானா, ஆடுகளை கொன்று போட்டு அந்த பாவம் என் மேலே இல்லை அப்படிம்பா. அப்படின்னா கொன்று போட்டுன்னா என்னன்னா அவனுடைய ஆவி ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம் கொடுக்காம இருக்கும்போது அந்த ஆத்மா செத்து போயிடும். அது செத்துக்குவானா இவன் என்ன சொல்லுவானா, அது என்னுடைய பாவம் இல்லை, அவர் பைபிள் படிக்கல, அவர் ஜெபம் பண்ணலை, அதனால நான் பொறுப்பு இல்லை அப்படிமா. அப்படியே தட்டி கழிச்சிருவான். ஏன்னா இவன் சொல்ல வேண்டியது சொல்லணும் இல்லை, ஆத்மாக்களுக்கு அல்லது ஆடுகளுக்கு இவன் தான் ஆகாரம் கொடுக்கணும் அல்லது சத்துள்ள ஆகாரத்தை கொடுக்கணும். அது தாகமாக இருக்கும்போது தண்ணி கொடுக்கணும். அது ஏற்ற வேலையில் என்னென்ன செய்யணுமோ அதை அது கரெக்டாக செய்யணும். அதை விட்டு போட்டு அதில் கொன்று போட்டு அப்படின்னா சரியான நேரத்தில் அதுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்கும்போது அது ஆவிக்குரிய நிலைமையில் அது சாகுது. செத்த உடனே என்ன பண்ணுறான், இது வந்து நான் காரணம் கிடையாது, இது அவங்க தான் காரணம், அவங்க ஜெபம் பண்ணலை, அவங்க பைபிள் படிக்கலை, அவங்க வந்து ஆண்டவருடைய காரியத்தில் உண்மை இல்லை, அதனால அந்த ஆத்மா செத்து போச்சு அப்படிமா. அதுக்கப்புறம் அவைகளை விற்கிறவர்கள் யாரு யார் விற்கிறவங்க அப்படின்னா இவங்களை காமிச்சு மற்றவங்கிட்ட பணம் வாங்குறவங்க அல்லது வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறவங்க. அந்த எங்கள்கிட்ட 20 ஆத்மா வர்றாங்க, 50 ஆத்மா வர்றாங்க, அவங்களுக்கு சபை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது செய்யணும், பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும், அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட காமிச்சு காசை வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட என்ன சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆடுகளை விற்று காசு வாங்கிட்டு மற்றவங்க தெரியாமல் இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் எப்படியோ ஆண்டவர் கிருபையில் பணக்காரங்களாக மாறிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை பைபிள் இங்கே தான் வந்திருக்கு. ஆடுகளை விற்கிறவன் சொல்கிற பாஸ் அது. ஆடுகளை விற்கிறவனுக்கு விற்கும்போது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதாம்மா. ஆட்டை விற்று காசை வாங்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி மழுப்புறான். இது ரெண்டாவது ஆள். மூணாவது ஆள் என்ன பண்ணுறான், அவளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. அப்படின்னா அன்பாக இருந்து என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொன்னு சொல்கிறதில்ல. வந்தாவா வராட்டிப்போம். ஆ கரெக்டு, கொடுமையாக தான் அதுதான் கரெக்டு. மேய்க்கிறவர்கள் கொடுமை நடத்துகிறாங்க. ஏதாவது கேள்வி கேட்டானா உடனே அந்தி கிறிஸ்தும்பாங்க, உடனே யூதாசும்பாங்க, உடனே கள்ளத்தீர்க்கு தரிசிப்பாங்க. அதான் கொடுமையாக நடத்துறது. ஆடுகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுறோம், உடனே யூதாசுன்றோம், உடனே லேகியனுடைய ஆவி பூந்துருச்சும்பாங்க. தசம்பாகம் காணிக்க கொடுக்கலன்னா அன்னனியா சப்பிரியல்ன்றாங்க. இதான் கொடூரமாக நடத்துறது. அது எல்லாத்துக்கு முன்னால் ரொம்ப கேவலப்படுத்துறது. அது மாதிரி சபைக்கு ஏதாவது ஆதாயம் வேணும்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி ஜனங்களை பேசுறது, அல்லது தன்னை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள வந்து வேதத்தில் இருக்கிற இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு அவங்கள வந்து குற்றப்படுத்தி பேசுறது, அதான் அவங்களை மேய்க்கிறவர்கள் அவர்கள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. அப்போ எல்லாரும் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு அமைதியாகவும் சாந்தமாகவும் அது புரிந்து கொள்கிற வகையில் வந்து ஊழியக்காரன் வேதத்தில் இருந்து எடுத்து போதிக்கணும். அதை விட்டு போட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா, நீ யூதாசு, நீ கள்ளத்தீர்க்கதரிசி, நீ வந்து ஒளியின் தூதன், இப்படி நிறைய பேர் இருக்குது, ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவங்கள வந்து கொடூரமாக அவங்கள வந்து காயப்படுத்துறது. அப்போ மூன்று வகையான மெய்ப்பர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவைகளை உடையவர்கள், அவைகளை விற்கிறவர்கள், அவைகளை மேய்க்கிறவர்கள். இதுதான் மூன்று வகையான ஊழியம் செய்கிறான். இப்போ அனுகிரகம் என்கிற ஊழியத்தில் நல்ல ஒழுங்காக ஊழியம் செஞ்சிருந்தானா இதில் இருக்கிற ஊழிய அழைப்பு எதையாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து அனுகிரகம் நிக்கிரகம் என்கிற ஊழிய அழைப்பை நிறைவேற்றினார். அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது தம்முடைய சீசர்களுக்கு அனுகிரகத்தினால் இந்த ஊழிய அழைப்பை நிறைவேற்றுங்கள் என்று கொடுத்துட்டு போனார். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆடுகளை மேய்க்காமல் தங்களை தாங்களே மேய்க்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. பழைய ஏற்பாட்டில் நம்ம பல இடங்களில் பார்க்க முடியும், மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். மேய்ப்பர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் பயங்கரமாக வந்திருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வரும்போது மேய்ப்பர்கள், மேய்ப்பர்கள்னால் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இவங்களை பார்க்கும்போது பயங்கரமாக கடிந்து கொண்டு பேசினார். என்ன சொல்கிறாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, நீங்கள் வந்து காப்பு நாடாக்களை நீளமாக்கி விதவைகளுடைய வீடுகளை பட்சித்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாரு. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அனுகிரகம் என்கிற நிலைமையில் கொடுத்த ஊழி அழைப்பை இவங்க வந்து அனுகிரகமாக ஜனங்களுக்கு அது நிறைவேற்றலை. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய ஆத்மாவும் அவர்களை வெறுக்கிறது, அது அமைப்பருடைய ஆத்மாவும் ஆண்டவரை வெறுக்கிறது. இப்படியாக இன்றைக்கு அனுகிரகம் என்கிற ஊழி அழைப்பு இல்லாமல் போகிறது. அது கர்த்தருடைய வார்த்தையிலே காத்திருக்கிற சிறுமைப்பட்டவர்கள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொள்கிறார்கள். அதுக்கடுத்தது சக்கரியா 11:12-13 போதும். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நிக்கிரகம் என்கிற இரண்டாம் கோலை முறிக்கிறார். எப்படி முறிக்கிறாரு, உன் பார்வைக்கு உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்காக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். யார் இது, யூதாசு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யூதாசு, ஆனால் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு, இது யூதாஸ் சொல்கிற மாதிரியே இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அவனை 20 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. யோசேப்பை 20 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. சரி, இங்கே வந்து யார் சொல்கிறா, யூதாஸ் சொல்கிறானா வேறு யாராவது சொல்கிறானா, பழைய ஏற்பாட்டில் யார் சொல்கிறாங்க ஐயா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன், அப்பொழுது எனக்காக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் இருந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்துவிட்டேன். ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து யாருடைய வேலையை செய்கிறாரு? இப்போ இயேசு கிறிஸ்தான் சொல்கிறாரு, 30 வெள்ளிக்காசு கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கூலியை நிறுத்தார்கள். அது யார் கொண்டு போய் எறிகிறா? புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் எறிகிறான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் யார் வந்து அந்த காசை வெள்ளிக்காசை கொண்டு வந்து ஆலயத்தில் எறிகிறாங்க? இயேசு கிறிஸ்துவே தான் அந்த காசை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் எறிகிறார். அவர் தான் செஞ்சிருக்கார். பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து தான் அந்த காசை கொண்டு போய் சபையில் எரிஞ்சிருக்கார். இந்நாள் வரைக்கும் அந்த நலம் இரத்த நலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன வேலை பண்ணியிருக்காரு? இயேசு கிறிஸ்து என்ன வேலை செஞ்சிருக்காரு? யாரை காட்டி கொடுத்தாரு? பிதாவை காட்டி கொடுத்தாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை காட்டி கொடுத்தாரு. அந்த பிதாவை காட்டி கொடுக்கறதுக்கு 30 வெள்ளிக்காசு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு போய் இவர் தேவனுடைய ஆலயத்தில் செஞ்சுட்டார். அப்போ அதே மாதிரி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவை காட்டி கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு? யூதாசுடைய இடத்துல நிற்கிறார். கரெக்டா? யூதாஸ் தானா? அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களுக்கு தேவனை காட்டி கொடுத்து பணம் வாங்குறவங்க எல்லாருமே யூதாசுடைய இடத்துல தான் நிற்கிறாங்க. அப்போ இங்கே நாம் பார்க்கும்போது யார் காட்டி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, சர்த்திர புருஷனாய் இயேசு கிறிஸ்து பிதாவை காட்டி கொடுத்தார். சர்த்திர மாம்சல் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து பிதாவை காட்டி கொடுத்தார். அதே மாதிரி இன்னைக்கு மாம்சல் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் யாருடைய வேலையை செய்கிறானா? யூதாசுடைய வேலையை செய்கிறான். அப்போது மாம்சில் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒன்று, இப்போ பிதாவினிடத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை ஒன்று. அப்போ மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து பிதாவை காட்டி கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு மாம்சில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்களா அல்லது தேவனுடைய வார்த்தையை ஆராதிக்கிறார்களா? எல்லாம் மாம்சல் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. ஏன்னா அந்த காட்டி கொடுத்த ஆள் வந்து இவர் தான். அப்போ இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரன்லாம் யாரை காட்டி கொடுக்குறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாம்சல் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் காட்டி கொடுக்குறான். ஆனால் பிதாவை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு தெரியாது. இந்த மாம்சல் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் யூதாஸ் காட்டி கொடுத்தான். யூதாஸ் வந்து பிதாவை காட்டி கொடுக்க முடியல. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் காட்டி கொடுக்கிறார்கள். அவர்கள் பிதாவை காட்டி கொடுக்க முடியவில்லை. காரணம் தெரியாது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலம் பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே அல்லது சரித்திர புருஷனாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற எல்லாருமே முப்பது வெள்ளி காசை வந்து வாங்குறது போல் இன்றைக்கி காசை வாங்கி என்ன பண்ணுறாங்க, அது தேவனுடைய ஆலயத்தில் அது எரிந்து விடுகிறார்கள். அப்போ அந்த காசை போட்டு சபையை கட்டுறாங்க. அப்படி கட்டி அந்நியரை அடக்கம் பண்ணும்படி அந்த அந்த காசை எடுத்துகிட்டு போய் வாங்கினாங்க, குயவனுடைய நிலத்தை. அப்படின்னா அந்நியர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்நியர்னா தேவனுடைய நாமத்தை அறியாதவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்நியர் அல்லது யூதர் எல்லாமே இருக்கிறவங்க, மற்றவங்க எல்லாமே அந்நியர். அப்படி வந்து அந்த சபையில் இருக்கிற காசை சபைக்கு வர்றவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து சபையிலேயே அடக்கம் பண்ணுறதுக்கு சபையோடு சேர்த்து ஒரு இடத்தையும் வாங்கி போட்டுருவாங்க. இன்றைக்கி நிறைய சபைகளில் சபையும் இருக்கும், பக்கத்தில் கல்லற தோட்டமும் இருக்கும். அப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. அப்படியாக இன்றைக்கு தேவனை காட்டி கொடுக்குற எல்லாருமே தேவனை காட்டி கொடுக்கவில்லை, சரித்திர புருஷனாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார்கள். அப்போ இந்த சமயத்தில் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அங்கே வெளிப்படுகிறது. அங்கே நிக்கிரகம் எண்ணப்பட்ட அந்த ரெண்டாம் கோலையும் ஆண்டவர் குறிக்கிறார். அப்போ இன்றைக்கு ஊழியம் வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, லேவியினுடைய முறைப்படி செய்கிறோம் எல்லாருமே சரித்திர புருஷனாக இயேசுவை காட்டி கொடுக்குறான். யூதா முறைப்படி இருக்கிற ஊழியம் எல்லாருமே இயேசு கிறிஸ்து யூதனாக இருந்தபடினால அவர் பிதாவை காட்டி கொடுத்தார். அப்போ யூதனுடைய ஊழிய அழைப்பின் முகாந்திரம் நாம் தேவனுடைய வார்த்தையை காட்டி கொடுக்க முடியும். அப்போ ஊழிய அழைப்பு ரெண்டு இருக்குது, ஒன்று லேவியனுடைய ஊழிய அழைப்பு, இன்னொன்று யூதாவினுடைய ஊழிய அழைப்பு. இப்போ லேவியனுடைய ஊழிய அழைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சரித்திர புருஷனாக இயேசுவை காட்டி கொடுத்து காசு வாங்குவது. யூதாவினுடைய ஊழிய அழைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான தேவனுடைய வார்த்தையை காட்டி கொடுத்து தேவனுக்கு மகிமையை சேர்ப்பது. அப்படியாக கிறிஸ்து வந்து ரெண்டு விதமான ஊழியத்தை நிறைவேற்றினார், ஒன்று அனுக்கிரகம், இன்னொன்று நிக்கிரகம். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் அஞ்சு ஊழிய அழைப்பு இருக்குது. அஞ்சு ரெண்டு எத்தனையாச்சு, ஏழு ஆச்சு. இந்த ஏழு ஊழிய அழைப்பு தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு விசேஷமான ஊழிய அழைப்பு ஆண்டவர் வச்சுருக்கார். சகரியா 11:15-17 வரை, போதும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரெண்டு ஊழிய அழைப்பு, புதிய ஏற்பாடு இருக்கிற அஞ்சு ஊழிய அழைப்பு, இந்த ஏழு ஊழிய அழைப்பையும் தெரிஞ்சிருக்கிறவங்க, குறிப்பாக கிறிஸ்துவனுடைய தலை என்ன ஊழியத்தை நிறைவேற்றினது, கிறிஸ்துவனுடைய தலை மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார், ஆவியில் வெளிப்பட்ட கிறிஸ்து வந்து ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார். மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஊழிய அழைப்பு அனுக்கிரகம், ஆவியில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஊழியம் நிக்கிரகம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஏழை ஜனங்களை கண்டு வியாதி உசுரலை கண்டு மனதுருகி அவர்களை வந்து ஆசீர்வதிக்கிறார், அவர்களை குணமாக்குகிறார். பரிசேயர் சதுசேயரை பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, உடனே ஆவியில் கோபம் அடைஞ்சு நிக்கிரகம் என்னப்பட்ட ஒரு கோலை எடுத்து அவனை வந்து முற்றிலுமாக அவன் ஊழியத்தை அடித்து உடைக்கிறாரு. நீ இப்படி செய்கிறது சரியில்லை, இப்படி செய்கிறது சரியில்லை, நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நீ வந்து கல்லறையாக இருக்கிறீங்க, நீங்கள் கல்லறைக்குள்ளே இருக்கிற எலும்புகளை போல் இருக்கிறீங்க, பாத்திரத்தினுடைய வெளிப்பக்கத்தை சுத்தமாக்கும்போது அதனுடைய உள்பக்கத்தையும் சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கடிந்து கொள்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிக்கிரகம் எண்ணப்பட்ட ஊழிய அழைப்பை வச்சு அவங்கள உடைக்கிறார். அதே மாதிரி அனுகிரகம் எண்ணப்பட்ட ஊழிய அழைப்பை வச்சு ஏழை ஜனங்களை வியாதிஸ்தரில் தேவனுடைய ராஜ்யத்தை அறியாதவங்கள யதார்த்தமாக வர்றவங்கள அல்லது ஆவியில் எளிமையுள்ளவர்களை பார்க்கும்போது நேசிக்கிறார். இந்த ஊழிய அழைப்பையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அஞ்சு ஊழிய அழைப்பையும் தெரிஞ்சவங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு ஊழிய அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, மதியற்ற ஒரு மெய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். அப்போ கிறிஸ்துவனுடைய தலை என்ன ஊழிய அழைப்பை நிறைவேற்றி இருக்குது, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய பொருள் என்ன, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அஞ்சு ஊழிய அழைப்பு என்ன அப்படிங்கிற இந்த அறிவை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா கடைசி நாட்களிலே ஒரு விசேஷமான ஊழிய அழைப்பை வச்சிருக்கிறார். மதியற்ற மெய்ப்பனுடைய ஒரு ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள்ளும். அப்போ மதியற்ற மெய்ப்பன் என்ன பண்ணுவானா, அவன் அதமாகறதை பராமரிக்காமலும், அதமாகறதை பராமரிக்காமலும்னா சாகப்பாறதை கண்டுக்க மாட்டான். ஆமாம், இவ்வளவு நாள் இரக்கமாக இருந்து அன்பாக இருந்து சுவிசேஷம் கண்டதெல்லாம் இப்போ அது கேட்டு அதில் மனம் திரும்பினா போதும். எப்படி இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறான், இந்த அவனுடைய இந்த லாசருடைய கையினால் ஒரு சொட்டு தண்ணீர் நினச்சி என்னுடைய வாயில் ஓடுத்து சொல்ல அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அங்கே பூமியில் வந்து தீர்க்கதரிசிகளும் நியாயாதிபதிகளும் இருக்காங்க, அவங்க சொல்லி மணந்துரும்னா திரும்பட்டோம், இல்லாட்டினா அவன் அப்படியே போகட்டும் அப்படிங்கிறாரு. ஆமாம், அவங்கள ஆள் அனுப்புன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அது மதியற்ற மெய்ப்பு என்னன்னு சொல்லுவானா, அதமாகறதை பராமரிக்காமலும். அப்போ இந்த மதியற்ற மெய்ப்பு என்ன நினைப்பானா, இவ்வளவு நாள் கேட்ட பிரசங்கம் இருக்குல்ல அதில் ரசிக்கப்பட்டா ரசிக்கப்பட்டது, இல்லாண்டா போகட்டும் அப்படின்பான். இதுதான் அந்த மதியற்ற மெய்ப்பினுடைய வேலை. ஆ, அதே இவ்வளோ நாள் வரைக்கும் அனுகிரகத்தினுடைய திருந்து பாருனியே, நீ திருந்தா திருந்து திருந்து அடிப்போம் அப்படின்னு அதமாகறத பராமரிக்க மாட்டான். அல்ல, அது முடிஞ்சதுன்னு இவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் மெய் ஆடுகளை பார்த்தோன்னா இந்த பைத்தியக்கார மெய்ப்பன் வந்து என்ன நினைப்பான், இப்படி நினைப்பான். ஆனால் மெய்ப்பம் பைத்தியக்காரன் இல்லை, ஜனங்க பார்த்துக்கிட்டு இவனை பைத்தியக்கார மெய்ப்பாங்க. ஆனால் மெய்ப்பன் என்ன பண்ணுவான், நல்லா தான் ஆடு மெய்ப்பான், ஜனங்களுக்கு தான் ஒரு பைத்தியக்கார மெய்ப்பம் மாதிரி தெரியும். அப்போ அதமாகறதை பராமரிக்க அவ்வளோ சிதறுன்றதை தேடாமலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நாள் சபைக்கு வந்துட்டு வராமல் போனால் அவங்கள தேடி கண்டுபிடிக்க போகிறதில்ல, வந்தால் வரட்டும், இல்லாட்டும் எங்கேயோ போய் புளிச்சம்மா அவனுடைய உபதேசத்தை கேட்டு எப்படியோ வாழட்டும். ஏன்னா இவ்வளவு நாள் அனுகிரகத்தினுடைய ஊழியத்தை இப்படி தான் செஞ்சு செஞ்சு இவ்வளோ நாள் இருந்து ஆண்டவர் அனுகிரகங்கிற கோலையை முறிச்சு போட்டார், நிகிரகங்கிற கோலையை முறிச்சு போட்டார். அதனால் வந்துட்டு சபைக்கு வந்துட்டு வராமல் இருக்கிறவங்கள தேடி போகக்கூடாது. தேடி போனோம்னு என்னாகும், அவங்க இந்த அணுகிற ஊழிய அழைப்புலையே நினச்சி வருவாங்க. இங்கே அணுகிறங்கிற ஊழிய அழைப்பில் நினச்சி செய்கிற மாதிரி இந்த மதியற்ற மெய்ப்பங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆண்டவரே வந்து வெறுக்கும்போது எப்படி மெய்ப்பம் வந்து அவங்கள வந்து நேசிக்க முடியும். அப்படியாக சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குன்றதை குணமாக்காமலும். ஆமாம், காயம் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அதை கட்டுறது கிடையாது. ஆமாம், காயமானதுன்னு என்ன கேட்டால், இந்த சபையில் அப்படி சொல்கிறாங்க, அந்த சபையில் இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன, இதனால் என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு கிடக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது கிடையாது. நீயே பைபிள் படித்து தெரிஞ்சுக்கோ, தேவனுடைய உண்மையான வார்த்தை என்னன்னு சொல்ல முடியும். அதனால் இந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை என்ன, எதனால் என் மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்படி வந்து நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும். இழைச்சிருக்கிறதுனா என்ன, ரொம்ப நோஞ்சானாக இருக்கிறது. இழைச்சிருக்கிறதுனா ரொம்ப வீக்காக இருக்கிறது, வியாதிப்பட்டிருக்கிறது, அவைகளை ஆதரிக்கிறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கொளுத்ததின் மாம்சத்தை தின்று, ரொம்ப புஷ்டியில் ஆத்மாக்களை பார்த்தாச்சுன்னு வைங்கள, அவன் மாம்சத்தை திங்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், கொளுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். ஆ, கொளுத்ததின் மாம்சத்தை தின்று, இல்லை அது இல்லை, கொளுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். கொளுத்ததின் மாம்சம் சொன்னால் பைபிளில் நல்லா தெரிஞ்சிருக்கிறா, நல்ல வேத பண்டிதன், நல்ல ஞானமாக இருந்து பேசுகிறவன் இந்த மாதிரி இருக்காங்கள்ல, அவங்கள பார்த்து அவங்களையும் குற்றப்படுத்துறது. அவருக்கு நினைப்பார், என்னடா அது நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறான், நம்மளுக்கு மேலே இவரை படிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்கார மைப்பேட்ட வருவான். இந்த பைத்தியக்கார மைப்பு என்ன பண்ணுவான், உடனே அவனுடைய மாம்சத்தை பட்சிக்கிறது. அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுதோ அதுக்கு மேலே தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு போதிப்பது, அதான் கொழுத்தவனுடைய மாம்சத்தை தின்று. அவனுக்கு மேலே ரொம்ப எல்லாம் தெரியும் சொல்கிற ஞானம் இருக்கிறவனுக்கு மேலே தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு அறிவித்து அவனுக்கு வந்து நீ தெரிஞ்சது ஒன்றும் இல்லை, நீ இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்குதுன்னு அவனுக்கு உணர்த்துறது. அப்புறம் அவனுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். இது பைபிளை நல்லா படித்து சிந்திக்கிறவங்களுக்கு தான் இதை சொல்ல முடியும். அவனுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். குழம்புனா என்ன, கால் விரிகுளம் உள்ளது, அசைப்போடாது, விரிகுளம் உள்ளது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது உடைத்து போடுவான்னு என்ன அர்த்தம், உடைச்சு போடுவான் பாருங்க எவ்வளோ. அப்போ இது இந்த இது இந்த மெய்ப்பனுடைய ஊழி அழைப்பு என்ன ஊழி அழைப்பு, இவனுக்கு அணுகிறங்கிற ஊழி அழைப்பு நிறைவேற்றானா, நிக்கிறங்கிற ஊழி அழைப்பு நிறைவேற்றானா, நிக்கிறங்கிற ஊழியத்தான் நிறைவேற்றான். ஆனால் பார்த்த பைத்தியக்கார மாதிரி இருப்பான். ஆண்டவர் நிக்கிறங்கிற ஊழியத்தை நிறைவேற்றினார் இல்லையா, பரிசெயர் சரிசெயரை பார்த்தன்னா போட்டு அடித்தார். அதே மாதிரி இந்த பைத்தியக்கார மைப்புன்னு என்ன பண்ணுறான், பரிசெயர் சரிசெயரை பார்த்தா அவனை போட்டு அவனுக்கு தெரிஞ்சது வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு உணர்த்துறது. அப்போ குழம்புகளை வந்து உடைத்து போடுவான்னு சொன்னால் என்ன அர்த்தம், அதான் அப்போ பெரிய கதையாக இருக்குது. என்ன சரண், குழம்புகளை உடைத்து போடுவான். டைம் கொடுக்கலாம், நிறைய டைம் கொடுக்கலாம், இது யார் கண்டுபிடிக்கிறான்னு பாரு. குழம்புனா என்ன, முதலாவது விரிகுளம் உள்ளது, அசை போடுறது, குழம்புனா என்னன்னு சொல்லணும் இல்லை. குழம்புனா நன்மை தீமையினுடைய அறிவு. குழம்புன்னு சொன்னா நன்மை தீமை தான் அடிப்படை அறிவு. அசை போடுற பிராணிக்கு வந்து அடிப்படையான என்னன்னு கேட்டீங்கன்னா நன்மை தீமை தான். அசை போடுற பிராணிகளுக்கு அடிப்படை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நன்மை தீமை. சிந்திச்சு தியானிக்கிறதுக்கு அடிப்படையாக என்ன வேணும்னா நன்மை தீமையினுடைய அறிவு வேணும். அப்போ இந்த நன்மையும் தீமையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது, அல்லது தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிறது. அப்போ இந்த கொழுத்த ஆடுகளை பார்த்தா என்ன பண்ணுறான், அவன் மாம்சத்தை திங்கிறான், அது மேற்கொண்டு நடக்காதபடி அவனுடைய நன்மை தீமையும் உடச்சி போடுறான். அப்போ தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற நன்மை தீமையை அறிவிக்கும் போது மற்றவர்களுடைய அடிப்படையாக இருக்கிற நன்மை தீமைகள் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் எல்லா விதமான ஊழிய அழைப்புகளையும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். குழம்புகளை உடைத்து போடுவான். அப்புறம் மந்தையை கைவிடுகிற ஐயோ அப்போ இந்த பைத்தியக்கார ஊழிய அழைப்பு வச்சிருக்கிறவனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு மந்தையை கொடுக்குறாரு. அந்த மந்தையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டோம். அப்படி கவனமாக பார்த்துக்கலைன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய அவனுடைய வலது கையின் மேலும் வலது கண்ணின் மேலும் வரும். புயம் முழுவதும் சூப்பி போகும். புயம்னா என்ன, கை இங்கிருந்து இது வரைக்கும், அதுவும் வலது கை தான், ஒன்றுமே செய்ய முடியாது. இடது கைனா கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் வலது கை வலது கண், ஆமாம். ஆனால் இந்த பைத்தியக்கார மைப்பை ஒழுங்காக ஆட்ட கவனிக்கலைன்னா அவனுடைய வலது கண்ணு குருடாக போயிடும், அவனுடைய வலது கை சூம்பி போகும். தேவனுடைய ஆலயத்தில் வலது கை சூம்பி இருக்கிற ஒரு மனுஷனை கண்டார். அப்போ வலது கைன்னு என்ன அர்த்தம்? நன்மை செய்யறது, எடுத்தோன்னு நன்மை செய்யறது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பைத்தியக்கார மைப்பு என்ன பண்ணுவானா, ஆடுகளை பார்த்தோன்னே ஆவிக்குரிய காரியங்களும் தான் இப்படி இருப்பான ஒழிய நன்மை செய்கிறக்கு மனசு இருப்பான், மனசு இருக்கும் அவனுக்கு. அப்போ வலது கை வந்து நல்ல தாராளமான நன்மையை செய்யும். அப்புறம் வலது கண், என்ன வலது கண்ணா என்ன அர்த்தமாக இருக்கும்? இல்லை, வலது கண் அப்படின்னா ஆவிக்குரிய தரிசனம் எப்பவுமே தெளிவாக இருக்கும். பைத்தியக்கார மெய்ப்பனாக இருப்பான், ஆனால் ஆவிக்குரிய தரிசனம் நல்லா இருக்கும். நன்மை செய்கிறதுலையும் சோர்ந்து போகாமல் நன்மை செஞ்சுட்டு இருப்பான். இப்படியும் இருப்பான், பைத்தியக்கார மெய்ப்பனாட்டமும் இருப்பான். ஆனால் ஆளை கண்டுபிடிக்க முடியாது. நன்மை செய்கிற மனுஷனாகவும் இருப்பான், ஆவிக்குரிய தரிசனம் பெற்றவனாகவும் இருப்பான். ஆனால் ஆடுகளை பார்த்தா என்ன பண்ணுவான்? என்னென்ன நிலமையில் ஆடுகள் இருக்குதோ அந்தந்த நிலமையில் முன்னேற்றுறன்னு நினச்சா முன்னேற்றுவான். அவனை வந்து ஒன்றுமில்லாமல் பண்ண சொன்னால் பரிசேயர் சதுசேயரை பார்த்து எப்படி கோபப்பட்டு தேவனுடைய வார்த்தையை வந்து எப்படி ரொம்ப கோபமாக பேசுகிறாரோ அந்த மாதிரியும் பேசுவான். அப்படியாக இந்த கடைசி நாட்களில் தேவன் அநேக பைத்தியக்கார ஊழியக்காரங்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். அதனால் தேவனுடைய அனுக்கிரகம் நிக்கிரகம் என்கிற ஊழிய அழைப்பை தெரிந்திருந்து, அதே மாதிரி 12 சீஷர்கள் நிறைவேற்றின 5 விதமான ஊழிய அழைப்புகளையும் நிறைவேற்றி அதில் எந்த பயனும் இல்லாமல் போகும்போது பைத்தியக்கார மைப்பை எழும்பலாம். இந்த பைத்தியக்கார மைப்பை எழும்பி ரொம்ப ஞானமாக இருந்து எது ரொம்ப சிறுமைப்பட்ட ஆடுகள், எதுக்கு உண்மையாகவே தேவனுடைய அறிவு தேவை, எந்த ஆடு வந்து இன்னொரு ஆடை கெடுக்குது, எது கொளுத்தாடு அப்படிங்கிறத பார்த்து கவனமாக பார்த்து அதை வந்து நடத்தி கொண்டு போய் அந்த மந்தையை மேய்க்கிறான். அப்போ இந்த பைத்தியக்கார மைப்பனுக்கும் ஆண்டவர் ஒரு மந்தையை கொடுக்குறாரு. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவன் இந்த பைத்தியக்கார மைப்பனை எழுப்புகிறார். இந்த பைத்தியக்கார மைப்பை எந்த கோத்திரத்துலேருந்து வருவான்? யூதா கோத்திரம்தான் வருவான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த நிக்கிரங்கிற கோலை வந்து சரியாக கையால் தெரியும். லேவி கோத்திரத்துலேருந்து வந்தான்னு வைங்களேன், அனுகிரகங்கிற கோலை வச்சே தான் மேய்ச்சிட்டு போவான். வெளியில் அனுகிரகம் அனுகிரகன்ட்டு இருப்பான், இங்கே காசை சேர்த்துக்கிட்டே இருப்பான், ஆடுகளை கவனிக்க மாட்டான். கரெக்டாக கத்தருக்கு சோத்திரம்மா, நாங்கள் பணக்காரங்களானான்னு சொல்லுவான். ஆண்டவர் சபையை கட்ட வச்சார், வீட்டை கட்ட வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் அனுகிரகம் சொல்லி இங்கே காசை சேர்த்துக்கிட்டே இருப்பான். நிக்கிரகன் சொல்கிறவன் என்ன பண்ணுவான்? நிக்கிரகன் ஊழி அழைப்பு இருக்கிறவன் நீ வந்தவா வராட்டி போயிட்டாரு. ஆமாம், இவ்வளவு நாள் ரசிக்கப்படாதவன் இன்னும் நீ ரசிக்கப்பட போறியா, போடு போகிற பக்கம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆட்டை என்னன்னு சொல்லி பார்க்காம போகும்போது ரெண்டு அடியும் சேர்த்து போட்டு அடி போடுறது. அப்போ உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்றைக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் பண்ணி சரித்திர புருஷனாக இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றி அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் பின்பற்றி இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை நிக்கிரகம் என்னப்பட்ட வார்த்தை தான் கடந்து வருது. அப்போ அவங்கள தேவன் வந்து அழித்து போடுகிறார். சோத்திரம். மல்கியா 2 1 9 வரை. மல்கியா 2 1 9 வரைக்கும்.
இப்பொழுது ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்கு, நீங்கள் கேளாமல் என் நாமத்திற்கு மகிமை செலுத்தும்படி இதை சித்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியை உங்கள் முகத்தில் இறைப்பேன், அதோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். லேவியருடைய பணியை என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அவனுடைய பணியை என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உடல்களில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமித்து நின்று திருப்பினான். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனையிலும் கத்தந்து தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை தெரிந்து போட்டீர்கள் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என் வழியை கை கொள்ளாமலும் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்திற்கும் முன்பாகவும் அற்புதம் வீசனும் ஆக்குவேன்.
போதும். அப்போ ஆண்டவர் வந்து லேவியர்களுக்கு உடன்படிக்கையை கொடுக்கும்போது அல்லது லேவியர்களுக்கு ஊழியத்தை கொடுக்கும்போது தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நீ என்னுடைய வார்த்தைகளை நினைத்திருந்தால் நானும் உனக்கு ஊழியத்தை கொடுப்பேன். நீ என்னைக்கு வந்து உடன்படிக்கையை மீறையோ அன்னைக்கு என்னுடைய ஊழியத்தை நான் எடுத்துக்கொள்வேன்ட்டுருக்கார். அப்படியாக ஒரு உடன்படிக்கை செய்து ஆண்டவர் லேவியர்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையை கொடுக்குறார். ஆனால் அந்த லேவியர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆமாம், அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கல. அதனால் லேவியர்கள் இருக்கிற ஊழியத்தை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாருனா யூதாகிட்ட கொடுக்குறார். யூதாகிட்ட என்ன, யூதா என்ன உடன்படிக்கை பண்ணுறானா, ஊழிய காரியத்துக்கு வேண்டி யூதா பண்ணுற உடன்படிக்கை என்ன? இப்போ லேவியருடைய உடன்படிக்கையை நாம் இங்கே வாசிச்சிட்டோம். அப்போ யூதாவினுடைய உடன்படிக்கை என்னவாக இருக்கும்? கரெக்டு. பைபிள் எங்கேயுமே எழுதலை, ஆனால் பல இடங்களில் அந்த யூதாவினுடைய காரியம் என்னங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி தகப்பனாகிய யூதா என்ன பண்ணாருன்னு
கேட்டீங்கன்னா,
ஆமாம் ஆமாம், அவனுக்கு பதிலாக நான் சிறையாக்கி கொள்கிறேன், அவனை விட்டுருன்னு சொல்லி அவன் வந்து யோசேப்பிட்ட பேசுகிறான். அப்போ யோசேப்புக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அப்படி ஒரு மனிதனுக்கு பதிலாக தன்னை சிறையாக ஒப்பு கொடுக்குற மனசு யாருக்கு இருக்குதுன்னா அந்த யூதாவுக்கு இருக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வெளிப்பட்டு எல்லாருக்கு வேண்டியும் சிலுவையில் மரித்தார். அதே மாதிரி கடைசி நாட்களில் ஆவிக்குரிய யூதர்களாக வருகிற எல்லாருக்குமே அவனுக்கு பதிலாக நான் வந்து சிறையாக இருப்பேன், அவனுக்கு பதிலாக நான் வந்து இந்த காரியத்தில் உண்மையாக இருப்பேன், அல்லது எனக்கு பதிலாக நான் வந்து என்னுடைய ஜீவனையே நான் வந்து அடமானம் தருவேன். தன்னையே ஒப்பு கொடுக்குற மனசு இந்த யூதாவுக்கு இருக்குது. ஆனால் லேவிக்கு அப்படி இல்லை. லேவி தன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் ஒரு ஆட்டு மேலே வச்சிருவான், அவன்தான்ட்டு. ஆனால் யூதா வந்து இயேசு கிறிஸ்து யூதா கோத்தில் பிறந்தனால ஆட்டுக்கு பதிலாக தன்னையே வந்து பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி இனி கடைசி காலத்தில் வருகிற எல்லா யூதர்களுமே தன்னையே வந்து ஆண்டவருக்காக அர்ப்பணித்து தன்னுடைய ஜீவனை கொடுக்குற மனசு இருக்கிறவங்க தான் ஊழியத்துக்கு வருவாங்க. அப்படி வந்து எது பைத்தியக்கார மேய்ப்பனுடைய வரிசையில் வந்து அநேகருக்கு நன்மை செய்து அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதித்து தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றி இந்த உண்மையான ஆத்மாக்களை கர்த்தருக்கென்று அவர்கள் ஆதாயப்படுத்துவார்கள். அப்படியாக ஊழிய அழைப்பு நாம் பார்க்கும்போது மொத்தம் 8 வகையான ஊழிய அழைப்பு இருக்குது. அந்த 8 வகையான ஊழிய அழைப்பில் கடைசி ஊழிய அழைப்பு தான் உண்மையான ஊழிய அழைப்பு. ஏன்னா அதுதான் அபத்தமான இல்லை பைத்தியக்கார ஊழிய அழைப்பு. பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியவான், ஆனால் ஊழியத்தில் ரொம்ப ஞானமாக இருப்பான். அப்படியாக ஏழையில் கண்டா உதவி செய்கிறது, ஆவிக்குரிய தரிசனத்தை கேட்குறவனுக்கு சொல்கிறது, அதே மாதிரி இது பரிசெயர சரிசெயர கண்டா மாயமானம் பண்ணுறவங்களை கண்டா அவங்கள கண்டித்து உணர்த்துவது, இப்படியாக இருந்து உண்மையாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். இப்படியாக இந்த நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களிலே 8 விதமான ஊழிய அழைப்பு இருக்கிறது. அதில் 8வது ஊழிய அழைப்பு இருக்கிறவன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். மற்ற ஊழிய அழைப்பெல்லாம் அனுகிறங்கிற ஊழிய அழைப்பு எடுத்தாச்சுன்னா பூமிக்குரிய நிலைமையில் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதுவும் அவனை விட்டு போயிடும். ஆனால் நிக்கிரகங்கிற ஊழிய அழைப்பு எடுத்தாச்சுன்னா அவன் பரலோகத்துக்கு போனால் தன்னோடு கூட அநேகரையும் பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்தலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.